ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநள்ளாற்று பதிகம் போகமார்த்த பூன்முளையாள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி, ஊழி மலி திருவாத உலர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் போகமார்த்த புன்மொழியால் பதிகத்தை தொடர்றோம். இல்ல, ஏழாவது பாட்டு முடிய பார்த்திருந்தோம். எட்டாம் பாட்டுல தொடர்ந்து பதிகத்தை பூர்த்தி செய்வோம். இந்த பதிகத்தை முன்னாடி பார்த்திருந்தோம். இது அவர் திருநள்ளாற்றுல பாடின பாடல். ஆனா இவர் மதுரையில இந்த சமணர்களோட வாதிடுறப்போ அவர்கள் அனல்வாதம் பண்ணணும்னு சொன்ன ரெண்டாவதா. அப்போ அந்த அனல்வாதத்துல போடுறதுக்கு ஒரு பதிகத்தை தன்னோட கட்டிலேருந்து எடுத்தார். அந்த கையில வந்த பதிகம் இது. அது போடுறத பார்த்துருந்தோம் அந்த வரலாறுலாம். எட்டாம் பாடல், சிட்டமார்ந்த மும்மதிலும் கிளைவரை தீ அம்பினால் சுட்டு மாட்டி சுண்ண வெந்நீர் ஆடுவது அன்றியும் போய் பட்டமார்ந்த சென்னி மேலோர் பால் மதியம் சூடி நட்டமாடும் நம்பெருமான் மேயது நள்ளாறே. இது எட்டாம் பாடல். சம்பந்தர் பதியத்தில் எட்டாம் பாடலில் அவர் ராவணனை நசிக்கிறத பதி பாடுவார். ஆனால் இந்த பதிகத்தில் அது இல்லை. இதில் அவர் சொல்கிற செய்தி என்னென்னா, இது மாதிரி சிவபெருமான் மும்மதிலையும் முப்பரங்களையும் எரிச்சவன், அவன் தலையில் சந்திரனை சூடின்ட்டுருக்கான், அவன் கூத்தாடுகின்றான் அப்படிங்கிறத சொல்ல வர செய்திகள். சிட்டம் ஆர்ந்த மும்மதிலும் சிலை வரை தீ அம்பினால் சுட்டு மாட்டி, அது ஒரு ஃப்ரேஸ். அப்புறம் சுண்ண வெந்நீர் ஆடுவது அன்றியும் போய், அது இன்னொரு ஃப்ரேஸ். பட்டமார்ந்த சென்னி மேலோர் பால் மதியம் சூடி, அது இன்னொரு ஃப்ரேஸ். நட்டமாடும் நம்பெருமான், அவன் மேயது நள்ளாறே. அதனால இதில் சிவபெருமானுடைய செயல்களையும் அவனுடைய அடையாளங்களையும் கூறுறார். சிட்டம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து வர்றது. நமக்கு தெரியும் இந்த இஷ்ட அப்படின்னு வர்றப்போ அது வந்து இட்ட அப்படின்னு தமிழில் வருவா. இஷ்டம் அப்படின்னா இட்டம், கஷ்டம்னா கட்டம், நஷ்டம்னா நட்டம். அது மாதிரி சிஸ்டம் அப்படிங்கிறது சிட்டம் அப்படின்னு வரும். சிஸ்டம்னா ரொம்ப பெருமையுடையது, ரொம்ப மேலானது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல சிட்டம் ஆர்ந்த, ஆர்ந்தனாக்க பொருந்திய நிறைந்த அப்படின்னு அர்த்தம். சிட்டம் ஆர்ந்த மும்மதிலும், அந்த பெருமையுடைய மூன்று புறங்களையும் மூன்று கோட்டைகளையும் அர்த்தம். அதன பெருமையுடைய கோட்டைகள், அந்த கோட்டைகள் ரொம்ப வரம் பெற்று வாங்கின கோட்டைகள் அவை இல்லையா. அந்த மூன்று கோட்டைகள் வந்து இது மாதிரி பொன்னாலையும் வெள்ளியாலையும் அப்படிலாம் ஆன கோட்டைகள் அவை. அவை எங்கும் பறந்து திரியக்கூடிய கோட்டைகள், ரொம்ப வலிமை மிக்க கோட்டைகள். அதனால இப்படிப்பட்ட பல பெருமைகள் உடையது அந்த கோட்டைகள். அதனால சிட்டம் ஆர்ந்த மும்மதிலும், அந்த மூன்று கோட்டைகளையும் சிலை வரை தீ அம்பினால் சுட்டு மாட்டி. சிலை வரை அப்படின்னாக்க இந்த சிலை அப்படிங்கிறதுக்கு சில வார்த்தைகள் அர்த்தங்கள் உண்டு. அதே மாதிரி வரைங்கிறதுக்கும் சில அர்த்தங்கள் உண்டு. நமக்கு பொதுவாக இன்றைக்கி தெரிகிற அர்த்தங்கள், சிலைனா கோவிலில் இருக்கிற சிற்பங்களுக்கு சிலை அப்படின்னு சொல்லிடுவோம். வரைனா லிமிட் அப்படிங்கிற மாதிரி, எது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி, நேத்தி வரைக்கும் அப்படி நல்லா தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த வரைங்கிறது அந்த டில் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் வச்சுட்டுருக்கோம் இன்றைக்கி பேச்சில். ஆனால் இந்த பாட்டில் வரைனாக்க மலைன்னு அர்த்தம். சிலைனாலும் மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சிலைனா வில் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல சிலை வரை அப்படின்னாக்க வரை சிலை அப்படின்னு மாற்றி எடுத்துட்டு மேருமலையாகிய வில் அப்படின்னு பொருள். அப்படி மேருமலையாகிய வில்ல தீ அம்பினால் சிவபெருமான் அந்த ரொம்ப அற்புதமான ஒரு அஸ்திரம் வச்சுருந்தார். ஏன்னா அந்த மூன்று அசுரர்களும் தவம் பண்ணி வரம் வாங்கினப்போ அவள் என்ன சொன்னால், எங்கள் மூணு எங்களுக்கு அழிவே வரக்கூடாதுன்னு கேட்டு வரம் வாங்கினப்போ அவள் சொன்னால், எப்போ எங்கள் மூன்று கோட்டைகளும் ஒன்றா சேர்றதோ அப்போ ஒரே ஒரு அம்புனால் எங்கள் மூணு கோட்டைகளையும் அழிக்கணும், அப்படி அப்படி வந்தால் தான் எங்களுக்கு அழிவு வரணும், மற்றபடி வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வரம் கேட்டு வாங்கி வச்சுருக்கார். அதனால் சிவபெருமான் ஒரே ஒரு அம்பு தான் வச்சுட்டுருக்கார். அந்த ஒரு அம்பு விசேஷமான அம்பு, அதை பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதோட நுனியில் அக்னி, அதோட ஈர்க்கு அப்படி, அதாவது அந்த பா அந்த இந்த ராடு இருக்கு இல்லையா, அந்த நீளமா இருக்கிற அந்த பகுதியாக விஷ்ணு, அதோட ஈர்க்கு அப்படிம்ப அந்த பின்னாடி வால்ல வந்து ஃபின் இருக்கும், அந்த ஃபின்னா வாயு. அப்படி மூன்று தேவர்களும் ஒன்னா சேர்ந்து வந்த ஒரு அம்பு அது. அந்த தீ அம்பினால சுட்டு மாட்டி மாட்டுறது அப்படின்னாக்க தீயில போடுறது எரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பெரிய புராண பாட்டை பார்த்தோம். அந்த பெரிய புராண பாட்டுலையும் அந்த வார்த்தை வருது, மாட்டினால் அப்படின்னு வருது, மாட்டின்னு வருது. நம்ம ரெண்டு பேரோட ஏடுகளையும் தீயில போட்டு எரிச்சாக்க எது உண்மைன்னு தெரியும் அப்படின்னு சமணர்கள் சொல்றதா அந்த பாட்டுல மாட்டிங்கிற வார்த்தை வருது. அதனால மாட்டுறது அப்படின்னாக்க இந்த இடத்துல தீயில போடுறது எரிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தீ அம்பினால் சுட்டு மாட்டி சுட்டெரித்து அது ஒரு செயல், முப்புறங்களை தகனம் பண்ணது, திரிபுர தகனம். அடுத்தது சுண்ண வெந்நீர் ஆடுவது அன்றியும் போய். சிவருமானுடைய அடையாளத்தை சொல்றாருங்க, சிவருமான் விபூதி பூசின்னு இருப்பான். அது விபூதி எப்படி இருக்கு, வெந்நீர், நீர் அப்படின்னா சாம்பல், விபூதி வெந்நீர்னா வெள்ளையாக இருக்கிற சாம்பல், அதான் உடம்புல பூசின்னு இருக்கான். அது எப்படி பூசின்னு இருக்கான் அப்படிங்கிறார் இல்லையா, அத இல்லையா, இத வந்து அந்த சுண்ண வெந்நீர் அப்படிங்கிறார். சுண்ணம் அப்படின்னாக்க பவுடர்னு அர்த்தம், பொடி. சாம்பலே பொடியா தானே இருக்கும், அதனால சுண்ண வெந்நீர். சுண்ணம் அப்படின்னாக்க அந்த உடம்புல பூசிக்கிற வாசனை பொடி. திருவாசகத்தில் திருப்பொற்சுண்ணம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அதில் பெண்கள்லாம் சேர்ந்து பல வாசனை திரவியங்களை போட்டு உலக்கையால் இடித்து பொடியாக்குவா. இந்த வாசனை பொடியை அந்த காலத்தில் உடம்புல சந்தனம் பூசிக்கிறாள் இல்லையா, அது மாதிரி வாசனை பொடியும் உடம்புல தடவிக்குவா. இப்போ இந்த காலத்துல எல்லாம் பான்ஸ் பவுடர் தடவிக்கிறாள் அது மாதிரி. அதனால அந்த சுண்ண வெந்நீர் அப்படின்னா அந்த உடம்புல தடவிக்கிற வாசனை பொடி போல சிவருமான் உடம்புல விபூதியை பூசின்னு இருக்கான். அப்படி சுண்ண வெந்நீர் ஆடுவது, ஆடுவதுன்னாக்க இந்த இடத்துல பூசிக்கிறதுன்னு அர்த்தம். குளிக்கிறது, உடம்பு முழுக்க குளிக்கிறது, உடம்புல பூசிக்கிறது, அதுக்கெல்லாம் ஆடுதல்னு பேர். நீர் ஆடுதல் அப்படின்னா நீர் ஜலத்தில் குளிக்கிறது, வெந்நீர் ஆடுதல் அப்படின்னா உடம்பு முழுக்க விபூதியை பூசிக்கிறது. அதனால உடம்பு முழுக்க அவர் வெள்ளை வெளியேறுனு விபூதியை பூசின்னு இருக்கார். அன்றியும் போய், அது மட்டுமல்லாமல் அவரோட அடையாளத்தை இன்னொன்று சொல்றார், வேற என்ன பண்றாருன்னு, பட்டம் மார்ந்த சென்னி மேல் ஓர் பால் மதியம் சூடி. சென்னி அப்படின்னா தலை, பால் மதியம்னா பால் போன்ற வெள்ளை வெளியர்னு இருக்கிற நிலா. அதனால அவர் தலை மேல வெள்ளை வெளியர்னு இருக்கிற நிலாவை சூடின்னு இருக்கார், பிரகாசமா இருக்கிற சந்திரனை, அது நமக்கு தெரியும். ஆனா பட்டம் மார்ந்த சென்னின்னு அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்குறார். பட்டம் அப்படின்னாக்க நெத்தியில கட்டிக்கிற ஒரு அணிகலம். இது அந்த காலத்துலலாம் இந்த பண்டிதர்கள் அது மாதிரி கல்வி சிறந்தவர்கள் அப்படியெல்லாம் அந்த ஒரு சிறப்பை குறிக்கிறதுக்காக கட்டிக்கிற ஒரு பட்டம் அது. அதனாலதான் இன்னைக்கும் காலேஜ் எல்லாம் படிச்சாக்க டிகிரி வாங்குறதுக்கு பட்டம் வாங்கினா அப்படிங்கிறாலே அதான் ஒரு விசேஷமான ஒரு நிலை அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இந்த பட்டம்ங்கிறது நெத்தியில கட்டிக்கிறது. அப்படி நெத்திய பட்டம் கட்டிய நெற்றி மேல சந்திரனை சூடி கொண்டு இருக்கிறார் சிவருமான். அப்புறம் கடைசியா என்ன சொல்றார், நட்டமாடும் நம்பெருமான். அந்த பெருமான் நடராஜ பெருமான், அவன் கூத்தாடுகிறான். அது சுடையிலையில் கூத்தாடுறதும் தெரியும், சிற்றம்பலத்தில் கூத்தாடுறதும் தெரியும். அப்படி அவன் நடமாடுகின்ற பெருமான், அவன் நம் பெருமான், அவன் நமக்கு தலைவன். அந்த பெருமான் மேயது, அவன் உரைகின்ற ஸ்தலமானது நள்ளாறே, திருநள்ளாறு ஆகும். அதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அதாவது அவர் என்ன சொல்றார், நம்ம பெருமானான சிவருமான் அவனுடைய அவன் முப்புறங்களை எரித்தவன், அவன் விபூதி பூசினவன், அவன் சந்திரசேகரன், அவன் நடராஜன், அவன் உரைகின்றது திருநள்ளாறு. அதுதான் இந்த பாட்டில் சொல்ற செய்தி. அடுத்த பாட்டுக்கு போவோம். ஒன்பதாம் பாடல், உண்ணலாகா நஞ்சு கண்டத்து உண்டு உடனே ஒடுக்கி, அண்ணலாகா அண்ணல் நீழல் ஆறழல் போல் உருவம், எண்ணலாகா உள்வினை என்று எழுக வலித்து இருவர், நன்னலாகா நம்பெருமான் மேயது நள்ளாரே. இது ஒன்பதாம் பாடல். அதனால அடிமுடி தடின வரலாறு வரும். அதில் இவர் என்ன சொல்றார், சிவருமான் நீலகண்டன், அவன் தீ போன்ற செம்மேனியன், பிரம்மா விஷ்ணு தேடி அடிய முடியும் காண முடியாத பெருமானவன், அவன் இருப்பது திருநள்ளாறு. இதான் இந்த பாட்டில் சொல்ற கருத்து. உண்ணலாக நஞ்சு கண்ட துண்டுடனே ஒடுக்கி, அது ஒரு ஃப்ரேஸ். அண்ணலாக அண்ணல், அது இன்னொரு ஃப்ரேஸ். நீழல் ஆறழல் போல் உருவம், இன்னொரு ஃப்ரேஸ். எண்ணலாகா உள்வினை என்று எழுக வைத்திருவர், நன்னலாகா நம்பெருமான், அது இன்னொரு ஃப்ரேஸ். உண்ணலாக நஞ்சு கண்டத்து உண்டு உடனே ஒடுக்கி. இது நீலகண்டன் அப்படின்னு சொல்றது. நஞ்சு அப்படின்னா விஷம், கண்டத்து உண்டு உடனே ஒடுக்கினா நஞ்சு உண்டு உடனே கண்டத்து ஒடுக்கி இல்லையா, அவர் விஷத்தை உண்டார், ஆலகால விஷத்தை. அதை உண்டதும் உடனே அதை தன் தொண்டையில் நிறுத்தி வச்சுட்டார். ஒடுக்குதெல்லாம் அடக்கிறது. அதனால அது எப்படிப்பட்ட நஞ்சு? உண்ணலாகா நஞ்சு. உண்ணல்னா சாப்பிட்றது, ஆகானா ஆகாத, சாப்பிட்றதுக்கு ஆகாத, சாப்பிட முடியாத, யாராலையும் உண்ண முடியாத விஷம் அது இல்லையா. ஆழகால விஷம் எல்லாரையும் கொல்லும், எல்லாத்தையும் எரிக்கும், அப்படிப்பட்ட ஒரு விஷம். அப்படி உண்ணத்தகாத, உண்ண முடியாத, யாராலும் உண்ண முடியாத அந்த விஷம், அந்த ஆழகால விஷத்தை சிவருமான என்ன பண்ணார்? அது உண்டார். உண்டு உண்டதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அது வாயிலையும் இல்லை, வயிற்றுக்குள்ளேயும் போகல, அது தொண்டையில் ஒழிச்சு அடைச்சி அடக்கி வச்சுட்டார். உண்டு உடனே கண்டத்து ஒடுக்கி, அது உடனே தன்னுடைய கண்டத்தில் அடக்கி வச்சுட்டார். அதனால் அவர் நீலகண்டர் ஆனார். அவர் அளவில்லாத அருள் உடையவர். இந்த தேவர்கள் இந்த பார்க்கடலை கடைய போகிறோம் அப்படின்னு அமுதமோனர் போய் கடைஞ்சேன். அது கடைஞ்சப்போ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல. ஆனால் அப்போ விஷம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஓடி வந்து சரணாகதி அடைஞ்சான். சரி, அவர் அந்த விஷத்தை இது பண்ணிட்டார். உண்டு அவர்களை கல் புரிஞ்சார். அதுக்கப்புறம் தேவர்கள் இன்னும் கடைஞ்சா. அப்புறம் பல அற்புதமான விஷயங்கள்லாம் வந்தன அதுலேருந்து. கடைசியாக அமுதம் வந்தது. இந்த வந்த நல்ல விஷயங்கள் எதையுமே சிவருமான இந்த இதை நீ வச்சுக்கோன்னு கொடுக்கல. உண்ணலாக நஞ்சு கண்டத்து உண்டு உடனே ஒடுக்கி அதை பார்த்துட்டோம். அண்ணலாக அண்ணல், அண்ணல்னா அண்ணுதல், அண்ணுதல்னாக்க நெருங்குறது அடையிறது. அண்ணலாக அண்ணல், அண்ணல் அப்படின்னாக்க தலைவன், பெருமை உடையவன், அது மாதிரி அண்ணல் காந்தி அப்படிங்கிறாலே அப்படின்னா ரொம்ப பெருமை உடையவர்னு அர்த்தம். கம்பராமனில் ஒரு ஃபேமஸ் ஃப்ரேஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு. அது மாதிரி அண்ணல் அப்படின்னாக்க அந்த இதில் வர்றப்போ உயர்ந்தவர்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அண்ணல்ங்கிறப்ப அண்ணுதல் அப்படிங்கிற அர்த்தத்துலேருந்து வர்றது. அண்ணுதல் அப்படின்னாக்க நெருங்கிறது. அண்ணலாக அண்ணல், நெருங்க முடியாத பெரியவர் அவர். யார்? சிவருமான். இது யாருக்கும் இல்லையா? இப்போ நம்ம இல்லாமல் நினைச்சாலும் அவரை அறிய முடியாது, நம் அறிவால் அணுக முடியாது அவரை, அப்படியும் பொருள் கொள்ளலாம். நீழல் ஆறழல் போல் உருவம். நீழல் அப்படின்னாக்க நிழல் நீழல் ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். அது பாட்டில் இந்த மீட்டருக்கு தகுந்தபடி நிழல்னு வரும் இல்லை நீழல்னு வரும். அப்படின்னாக்க இடம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒளி அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல ஒளி அப்படின்னு அர்த்தம். நீழல் ஆர் அழல் போல் உருவம். நீழல்னா ஒளி, ஆர் அப்படின்னா பொருந்திய மிகுந்த, அழல் அப்படின்னா நெருப்பு, போல் உருவம். ஒளி பொருந்திய நெருப்பு போன்ற உருவம் உடையவன் சிவருமான். இதை பற்றி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்பெல்லாம் பார்க்குற படங்களில் பல படங்களில் சிவருமானை நீளமாக காட்டுறா, பார்வதியை சேப்பாக காட்டி. ஆனால் சிவருமானுடைய உருவம் செக்கச்செவல்னு இருக்கணும், பார்வதி கருமையாக இருக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். ஒளி பொருந்திய தீ போன்ற உருவம் உடையவன் செம்பெருமான். அப்படி செக்கச்செவல் இருப்பார். எண்ணல் ஆகா உள்வினை என்று எழுக வலித்து இருவர் நன்னலாகா நம்பெருமான். இருவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரம்மா விஷ்ணு அப்படிங்கிற அந்த ரெண்டு பேர். வலித்து அப்படின்னாக்க முயற்சி செய்து கஷ்டப்பட்டு அப்படின்னு அர்த்தம். வலி அப்படின்னாக்க வலிமை இல்லைன்னா வலிமை, உடம்புல இருக்கிற வலியெல்லாம் இருக்கு அப்படியும் இருக்கு. வலித்து இருவர்னாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரெண்டு பேரும் தேடினார்கள் அடைய முடியும், ஆனால் அவர்களால் அடைய முடியல. நன்னலாகா, நன்னல்னாக்க நெருங்கிறது, நன்னுதல் நன்னல் நெருங்கிறது. நன்னலாக அவர்களால் பிரம்மா விஷ்ணுவால் நெருங்க முடியாத, அறிய முடியாத நம் பெருமானவர். அது எதனால் அவர்களால் அறிய முடியல அடைய முடியலன்னா அதுக்கு சொல்கிறார். எண்ணலாகா உள்வினை என்று எழுக அப்படிங்கிறார். இது கொஞ்சம் பொருள் கொள்றதுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. ஏன்னா உள்வினை என்ன, எண்ணலாகனா எண்ண முடியாத, உள்வினை என்று எழுக, எழுகுதல் அப்படின்னாக்க இகழறது, புகழறது இகழறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதுக்கு எழுகுதல் அப்படின்பா. எழுகுதல்னாக்க அப்படி கேலி பண்ணுறதுன்னு அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இகழறது. அப்படி எண்ணலாக உள்வினை என்று இகழும்படியாக, அதனால் உள்வினை இல்ல உரையில அவ சொல்ற உள்வினை எண்ணலாகா என்று எழுக வலித்து இருவர் நன்னலாக நம்புருவான் அப்படின்னு தருமராஜன் சொல்ற. அதுக்கு கொடுக்குற விளக்கம், அனாதியே பற்றியுள்ள வினையால் உள்ளபடியே உணர மாட்டாது இகழ வருந்தி அதனாலும் மாலாலும் அணுக முடியாத பெருமான் அப்படின்னு அந்த ஃப்ரேஸுக்கு விளக்கம் கொடுக்குற. இது நம்ம இந்த விளக்கத்தை படித்தாலும் நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கு தோன்றுறது. இதை நான் யோசிச்சு பார்த்தேன், இது எண்ணலாகனா எண்ண முடியாத அளவில்லாத அப்படின்னு எடுத்துக்கலாம். உள்வினை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தேன். உள் அப்படின்னாக்க நமக்கு உள்ளமும் இருக்கே மனம் இருக்கே மனத்துக்கும் உள் அப்படின்பா. வினை அப்படின்னாக்க கர்மாவும் இருக்கு செயல் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம திருநீலகண்ட பதிகத்துல ரெண்டாம் பாட்டில் பார்த்துருக்கோம், காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் எயில் மூன்று எரித்தீரென்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போட்டதும் நாமடியோம் தீவினை வந்தமை திண்ட பெறா திருநீலகண்டம். அதுல ரெண்டாவது அடியில ஏவினையால் எயில் மூன்று எரித்தீர் என்று அப்படிங்கிற ஏவினைனாக்க ஏன்னா அங்க அம்பு, வினைனா செயல், அம்பின் செயலால் அம்பின் தொழிலால்னா அம்பு ஏவி அப்படின்னு அர்த்தம். அதனால் எதுக்கு சொல்ல வந்தால் இந்த வினை அப்படிங்கிறத செயல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அப்படி எண்ணலாகா உள் வினை என்று எழுக அப்படின்னா பிறர்லாம் எண்ண முடியாதபடி அந்த உள்ளத்தின் செயல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது உள்ளத்தின் செயல் என்ன, உள்ளத்தின் செயல் வந்து அவர்களை எண்ண முடியாதபடி பண்ணிடுத்து. ஆணவம் இருக்கு இல்லையா, அவர்கள் இருவரும் ஆணவத்தினால வாதிட்டார்கள், ஆணவத்தினால் அடிமுடி தேடினார்கள், அந்த ஆணவத்தினால் அவர்களால் அறிய முடியல. அந்த உள்வினைங்கிறது உள்ளத்தின் செயல், அது எண்ணலாக எண்ண முடியாதபடி எண்ண விடாதபடி ஆணவம் தடுத்துடுத்து, அந்த உள்ளத்தின் வினையானது ஆணவமாக தடுக்கிறது அப்படின்னு எழுக அப்படி நிகழும்படியாக அப்படின்னு மற்றவர்கள்லாம் பேசும்படியாக அப்படின்னு பொருள் கொள்ளலாமோன்னு எனக்கு தோன்றுது. அதனால் அது ஒரு எக்ஸ்ட்ரா விளக்கம், ஏன்னா அது உரையில் அப்படி இல்லை, இது எனக்கு தோன்றதுனால சொல்கிறேன். அதனால் எண்ணலாக உள்வினையால் அப்படின்னாக்க அப்படி அவர்கள் ஆணவத்தினால செய்தார்கள் அப்படின்னு சொல்லும்படியாக ரெண்டு பேர் முயற்சி பண்ணியும் அடைய முடியாத நம்ம பெருமான் சிவபெருமான் அவன் இருப்பது திருநள்ளாறு. இதுதான் அந்த ஒன்பதாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். ஓகே, இப்போ பத்தாம் பாட்டுக்கு போவோம். மாசு மெய்யர் மண்டை தேரர் குண்டர் குணமிலிகள் பேசும் பேச்சை மெய்யன்றெண்ணி அன்னறி செல்லன் மின் மூசு வண்டார் கொன்றை சூடி மும்மதிழும் உடனே நாசஞ்செய்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இந்த பத்தாம் பாடல் சமணர்களையும் பௌத்தர்களையும் கண்டிக்கிறார் அந்த பாட்டு. இது முதல் ரெண்டு அடியில், முதல் அடியில் இந்த சமணர்கள் பௌத்தர்கள் அவர்களுடைய தன்மைகள் அவருடைய பழக்க வழக்கங்கள் குணங்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டோம். இதில் ரெண்டாவது அடியில் அவள் பேச்சை கண்டு அந்த பக்கம் போயிடாதீங்கோ அப்படின்னு மக்களுக்கு உபதேசம் பண்ணுறார். மூணாவது அடியில் இறைவனுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லி அவனுடைய செயல்கள் எல்லாம் சொல்லி நாலாவது அடியில் அவன் இருப்பது நல்லாரு அப்படின்னு முடிக்கிறார். மாசு மெய்யர் அது சமணர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை, மண்டை தேரர் இது பௌத்தர்களை குறிக்கிற சொற்றொடர். இவ ரெண்டு பேருக்கும் பொதுவாக சொல்றது குண்டர் குணமிலிகள். அவர் ரெண்டு பேரும் சேர்த்து மாசு மெய்யர், மாசுனா அழுக்கு, மெய்யர்னா மெய் தான் உடம்பு, மாசு மெய்யர்னா அழுக்கான உடம்பை உடையவர்கள் இது சமணர்கள். ஏன்னா பல பாடல்களில் பார்த்துருக்கோம் சமணர்கள் அந்த காலத்து சமணர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லியிருக்கார். அவர்கள் ஆடை அணிய மாட்டார்கள், குளிக்க மாட்டார்கள், பல் தேய்க்க மாட்டார்கள், தலைமையில தாங்களே பித்துக் கொள்வார்கள் பறித்துக் கொள்வார்கள், கையில் மயிர்பீலி வச்சிருப்பா, ஒருவர் பின்ன ஒருவராக நடந்து போவா, இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிருக்க. அதில் இந்த இடத்துல சொல்றது மாசு மெய்யர், அழுக்குடைய உடம்பை உடையவர்கள். ஏன்னா அவர்கள் குளிப்பது கிடையாது, குளிச்சாக்க உடம்புல இருக்கிற கிருமியெல்லாம் செத்து போயிடும், அது அஹிம்சைக்கு விரோதமான செயல் அப்படின்னு. குளிப்பது ஹிம்சை, குளிச்சாக்க அந்த உடம்புல இருக்கிற கிருமிகளுக்கெல்லாம் ஹிம்சை உண்டாகும் அப்படின்னு குளிக்கிறத விட்டுட்டு அழுக்கோட இருப்பேன். நம்ம ரெண்டு நாள் குளிக்கலைனாலே எப்படி இருக்கு நம்ம உடம்பு நமக்கு தெரியும். நம்ம ஒரு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குளிக்காம இருந்தால் நம்ம உடம்பு எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துக்கலாம். அதான் அவர் சொல்கிறார் மாசு மெய்யர் அப்படின்னு, அழுக்குடைய உடம்பை உடையவர்கள். அடுத்தது மண்டை தேரர். மண்டை அப்படின்னாக்க அது ஒரு கையில் ஏந்திர ஒரு பாத்திரம். இந்த பௌத்த தேரர்னா பௌத்தர்கள் நமக்கு தெரியும், தேராவாதம் அப்படிலாம் படிச்சிருக்கோம். அதனால தேரர் அப்படிங்கிறது பௌத்தர்கள் ஒரு பிரிவு, அதனால அது பௌத்தர்களை குறிக்கிற ஒரு சொல்லா வருது தேரர்கள் அப்படிங்கிறது. மண்டை தேரர், மண்டைங்கிறது பேச்சில் மண்டைன்னா தலை அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு, ஆனால் மண்டை அப்படின்னா அது ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தையும் அவள் கையில் வச்சுட்டு இருப்பா, பிச்சை பாத்திரம் மாதிரி ஒரு பாத்திரம் அவள் எப்போ கையில் வச்சுட்டு இருப்பா. அதனால அந்த கையில மண்டைங்கிற பாத்திரத்தை ஏந்தி கொண்டு போகின்ற பௌத்தர்கள் இவா ரெண்டு பேரும், மாசுமையர் மண்டைத்திரர், இந்த சமணர்களும் பௌத்தர்களும், குண்டர் குணமிலிகள். இந்த குண்டர் அப்படிங்கிற வார்த்தை பழைய வார்த்தை. இந்த குண்டர்கள் அப்படின்னாக்க அவெல்லாம் இந்த மாதிரி குண்டா இருக்கிறதுங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு, மற்றபடி பொதுவா நல்ல குணங்கள் இல்லாதவர்கள், கீழோர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கீழோர்கள், குணம் இலிகள், நல்ல குணங்கள் இல்லாதவர்கள், அவர்கள் பேசும் பேச்சை மெய் என்று எண்ணி அந்நறி செல்லன் மின். அவ பேசுற பேச்சு, அவ சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுவிட்டு, ஆஹா அவ சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கள் வழியில போகாதீங்கோ அப்படிங்கிறார். அவர்கள் பேசும் பேச்சை மெய் என்று எண்ணி, அவ பேசுற பேச்செல்லாம் சத்தியம்னு நினைச்சிட்டு அந்நறி அவர்களுடைய மார்க்கத்துல செல்லன் மின் போகாதீங்கோ. செல் அப்படின்னா போ, செல்லல் அப்படின்னா போகாதே, செல்லல் மின் அப்படின்னா போகாதீர்கள். அந்த மின் அப்படிங்கிறது பன்மை, செகண்ட் பர்சன் ப்ளூரல் சஃபிக்ஸ் இது, அதனால செல்லன் மின் அப்படின்னா போகாதீங்கோ. அப்புறம் மூணாவது அடியில நம்ம எங்க போகணும் என்ன பண்ணணுங்கிறது சொல்றார். மூசு வண்டார் கொன்றை சூடி, சோர்வான் தலையில கொன்றை மலர் அணிஞ்சிருப்பான், கொன்றை மலை அணிஞ்சிருப்பான். அது எப்படிப்பட்ட கொன்றை? மூசு வண்டு ஆர் கொன்றை. மூசு அப்படின்னா மொய்க்கிறது, வண்டு ஆறுது ஆர்த்தல் அப்படின்னா ஒலிக்கிறது, ரீங்காரம் பண்றது. வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்றதுக்கு ஆர்த்தல் அரைதல் அப்படின்லாம் சொல்லுவேன். அதனால மொய்க்கின்ற வண்டுகள் ஒலிக்கின்ற கொன்றையை அணிந்தவன், மூசு வண்டார் கொன்றை சூடி. இந்த சூடிங்கிறது வெர்ப் இல்லை, இந்த இடத்துல அது நவுன், அது சூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதனால இறைவன் கொன்றை மாலை அணிந்திருப்பான். சிவபெருமானுக்கு பல பாடல்கள் சொல்லப்படுற மலர் வந்து கொன்றை மலர். அதனால அந்த கொன்றை மலரை அணிஞ்சிருக்கிறான் அவன். அந்த கொன்றை மலர் எப்படிப்பட்ட கொன்றை மலர்? வாசவனையும் தேனும் நிறைந்த கொன்றை மலர். அதனால அங்க வண்டுகள்லாம் மொய்த்து ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கும். அதான் மூசு வண்டார் கொன்றை சூடி. இந்த மூசு வண்டாருங்கிறது நம்ம மாசில் வினையும் பாட்டில் இதே ஃப்ரேஸ் வர்றது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலை அப்படின்னு அந்த பாட்டில் மூசு வண்டரை பொய்கை அப்படின்னு வருது. அதில் அந்த பொய்கைனா அந்த குளம் இயற்கையாக இருக்கிற நீர்நிலை. அதில் மூசு வண்டு அறை பொய்கை, அங்கே மொய்க்கின்ற வண்டுகள் ஒலிக்கின்ற பொய்கை. ஏன்னா அங்கே நிறைய பூக்கள் பூத்திருக்கின்றன, தாமரை பூக்கள் இருக்கின்றன, மற்ற பூக்கள்லாம் இருக்கு. அங்கே வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணின்னு மொச்சின் இருக்கு. அதான் வண்டுகள் மொய்க்கின்ற ஒலிக்கின்ற குளம் அது, அதில் சொல்றது. இங்கே அதே மாதிரி மூசு வண்டு ஆர் அப்படின்னா மூசு வண்டரைன்னு அர்த்தம். மொய்க்கின்ற வண்டுகள் ஒலிக்கின்ற கொன்றை மலரை அணிந்தவன், அப்படிப்பட்ட சிவபெருமானவன் மும்மதிழும் உடனே நாசம் செய்த நம்பெருமான். மும்மதிழும், மதிழ் அப்படின்னாலும் மதில் அப்படின்னாலும் ஒன்று தான். சில பாடல்களில் மதிழ் அப்படின்னு வரும், சில பாடல்களில் மதில் அப்படின்னு வரும். முப்புறங்கள் மூன்று கோட்டைகள், அந்த மூன்று கோட்டைகளும் உடனே நாசம் செய்த அப்படின்னா உடனேனாக்க உடன் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு, டுகெதர் அப்படின்னு ஒரு அர்த்தம், இல்லைன்னா இம்மிடியட்லி குவிக்லி இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு ஒன்று அர்த்தம். உடனே வா அப்படின்னாக்க சீக்கிரமாவா இப்பவே வான்னு அர்த்தம். அதுமாதிரி அவர்கள் உடன் சென்றான்னா அவ கூட போனான் அப்படின்னு அர்த்தம், டுகெதர் அப்படின்னு. அதனால மும்மதிலும் உடனே நாசம் செய்த அப்படின்னா அந்த மூன்று கோட்டைகளையும் ஒரே சமயத்தில் நாசம் செய்த அழித்த நம்பெருமான், நம்ம சிவபெருமான் உரைகின்ற மேயது உரைகின்ற ஸ்தலம் நள்ளாறே, திருநள்ளாறு ஆகும். அதனால் இந்த பாட்டில் அவர் மக்களுக்கு நேரடியாக போதனை சொல்கிறார், உபதேசம் பண்ணுறார். அந்த சமணர்கள் பௌத்தர்கள் போன்றவர்கள்லாம் சொல்கிறத பேச்சை நிஜம்னு நம்பின்னு அவள் பக்கம் போயிடாதீங்கோ, சிவபெருமானை வழிபடுங்கோ, அவன் திருநள்ளாற்றில் இருக்கிறான், அவன் கொன்றை மலரை அணிந்தவன், அவன் முப்புறங்களை எரித்தவன், அவன் நம் பெருமான், அவனை வழிபடுங்கோ அப்படிங்கிறார். 11 பாட்டுக்கு போவோம். திருக்கடைக்காப்பு இந்த பாட்டில் அவர் இந்த மாதிரி சிறுகாழியில் அவதரித்த செஞ்சான சம்பந்தனாகிய நான் திருநள்ளாற்றில் உரைகிற சிவருமானை பாடி இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற பாட்டுது. தன் புனலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ் சடையன் நண்பு நல்லார் மல்கு காழி ஞானசம் பந்தன் நல்ல பண்பு நல்லார் ரேத்து பாடல் பத்தும் இவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே. சொல்றது என்ன? இந்த பத்து பாடல்களையும் பாடுறவர்கள் வானவரோடு உலகில் உறைவார் அப்படின்னா அவர்கள் தேவலோகத்தில் இருப்பார்கள். அப்படின்னா அவர்கள் மிக உயர்ந்த நிலை அடைவார்கள், துன்பமில்லாத இன்ப வாழ்வு பெறுவார்கள். இப்போ வார்த்தைகள்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அடியில் சொல்றது, தன் புனலும் வெண் பிறையும் தாங்கிய தாழ் சடையன். புனல் அப்படின்னாக்க ஜலம், தன் புனல் அப்படின்னா குளிர்ந்த நீர். இது கங்கையை குறிக்கிற வார்த்தை. வெண் பிறையும் பிரகாசமான பிறைச்சந்திரனையும் தாங்கிய தாழ் சடையன். தாழ் சடையனாக தாழ்கின்ற சடை. இந்த சடை சிவருமனோட சடையை பலவிதமான குவாலிஃபையர் போட்டு சொல்லுவேன் பாட்டில். செஞ்சடை, நீள் சடை, தாழ் சடை, விரிசடை, அதிர்சடை, புன்சடை அப்படின்னு அந்த சடைக்கு வெவ்வேறு குவாலிஃபையர் போட்டு விளக்குவாது. அது மாதிரி இந்த இடத்துல தாழ் சடை அப்படிங்கிறது அப்படின்னா தாழ்கின்ற சடை, தாழ்ந்து தொங்குகின்ற சடை. அந்த தாழ்கின்ற சடையின் மீது கங்கையையும் சந்திரனையும் சிவருமான் அணிந்திருக்கிறான், தாங்கி கொண்டிருக்கிறான். அதான் முதல் ஃப்ரேஸ், முதல் லைன். அது சிவருமானுடைய அடையாளத்தை சொல்லி அப்படிப்பட்ட சிவருமானவன் அவனை நண்பு நல்லார் மல்கு காழி ஞான சம்பந்தன். ஞான சம்பந்தன் அவர், ஞான சம்பந்தன் ஆகிய நான் எங்கேருந்து அவர் எங்கேருந்து வந்திருக்கேன்னு அவருக்கு குவாலிஃபைர் சொல்லலாம். நண்பு நல்லார் மல்கு காழி, நண்பு அப்படின்னாக்க நட்புன்னு அர்த்தம் இல்லையா, இல்லைனாக்க அந்த நல்லுதல் அப்படிங்கிறது அந்த ரூட் வேர்டு, அது நட்பு நண்பு அப்படின்லாம் வரும் பாட்டில். அதனால் நண்பு நல்லார், நண்பு உடைய நல்லவர்கள், நட்பு உடைய நல்லவர்கள். மல்கு காழி, மல்குதல்னா மிகுதல், நிறைஞ்சிருக்கிற காழி, சிறுகாழி. அதனால் நட்பு உடைய நல்லவர்கள் நிறைந்திருக்கிற சிறுகாழியில் அவதரித்த ஞான சம்பந்தம் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸுக்கு அர்த்தம். நல்ல பண்பு நல்லாறு ஏத்து பாடல் பத்தும் இவை. அவர் என்ன பண்ணிருக்கார், இந்த பதிகம் பாடிருக்கார். இது எந்த ஊர் மேலே பாடின பதிகம், அந்த சிவருமான் இருக்கிற திருநள்ளாற்று மேலே பாடின பதிகம். அது எப்படிப்பட்ட திருநள்ளாறுன்னு அதுக்கு குவாலிஃபையர் கொடுக்குறார். நல்ல பண்பு நல்லாறு அப்படின்னா நல்ல பண்புடையவர்கள் வாழ்கின்ற திருநள்ளாறு அப்படின்னு அர்த்தம். எப்படி எங்க நண்பு நல்லார் அப்படின்னார் இல்லையா, நட்புடைய நல்லவர்கள் அப்படின்னார், அது சிறுகாழிக்கு. இங்க திருநள்ளாற்றுக்கு அது மாதிரி நல்ல பண்பு நல்லாறு, நல்ல பண்பு உடையவர்கள் வாழ்கின்ற திருநள்ளாறு. இதனை ஏத்து பாடல் பத்தும் இவை, அந்த திருநள்ளாற்ற போற்றி பாடுகின்ற பத்து பாடல்கள் இவை இந்த பதிகம். இவை இந்த பதிகத்தை வல்லார், இதை பாராயணம் பண்பவர்கள், பாராயணம் செய்பவர்கள், பாடுகின்றவர்கள், ஓதுகின்றவர்கள், அவர்கள் உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே. உண்பு அப்படின்னாக்க உண்ணுதல் இல்லையா, உண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். உண்ணுதல் அப்படின்னாலும் சாப்பிட்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனால் இன்னொன்று அனுபவிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. மொத்துண்டான் அப்படின்னாக்க அர்த்தம் அடிவாயினான்னு அர்த்தம் இல்லையா. அதனால் அந்த உண்ணுதல் அப்படிங்கிறது அடி உண்ணுதல் அப்படின்னா அடி வாங்குறதுன்னு அர்த்தம். அதனால் இந்த உண்புங்கிறது அனுபவிக்கிறது. அப்படி உண்பு உண்பு நீங்கி அப்படின்னா இந்த அனுபவிக்கிறது நீங்கி, என்னது அனுபவிக்கிறது நீங்கி, அதுக்கு உரையில் விளக்கம் கொடுக்குறா. நம்ம இந்த பிறவியில் அனுபவிக்கிறோமே வினையின் பயன்களை அனுபவிக்கிறோமே, அப்படி வினை பயன்களை அனுபவிக்கிறதெல்லாம், தீவினையின் பயன்களை அனுபவிக்கிறதெல்லாம் நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரு, இந்த தேவர்கள் உலகத்தில் வாழ்வார்கள். ஒவ்வொரு பதிகத்தில் ஒவ்வொரு பலன் சொல்வார். இந்த பதிகத்தில் அப்படி இதை பாராயணம் பண்பவர்கள், பண்ணுகின்றவர்கள் தேவர் உலகில் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.
நிறைவு செஞ்சுக்குவோம்.
திருச்சிற்றம்பலம்.